லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
வத்திக்கான் வானொலியின் இன்றைய ஒலிபரப்பில் அன்பு நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் இனியது இயற்கை நேர்காணல் மற்றும் செய்திகள். இனியது இயற்கை, இரண்டாவது பெரிய பெருங்கடல். பசிபிக், அட்லாண்டிக், இந்தியன், ஆர்க்டிக், அண்டார்டிக் ஆகிய ஐந்து பெருங்கடல்களில் பசிபிக் பெருங்கடலுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடலாகும். இப்பெருங்கடல் ஏறத்தாழ 10,64,00,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கின்றது. இது இப்பூமியின் நிலப்பகுதியில் ஏறத்தாழ 20% அதன் நீர்ப்பரப்பில் ஏறத்தாழ 29% உள்ளடக்கியுள்ளது. இது பழைய உலகமாகிய ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியாவை புதிய உலகமாகிய அமெரிக்காவிலிருந்து பிரிக்கின்றது. ஆங்கில எழுத்தான எஸ் வடிவை கொண்டிருக்கும் அட்லாண்டிக் பெருங்கடல் வடக்கில் ஆர்க்டிக் பெருங்கடலோடும், தென்மேற்கில் பசிபிக் பெருங்கடலோடும், தென்கிழக்கில் இந்திய பெருங்கடலோடும், தெற்கில் அண்டார்டிக் பெருங்கடலோடும் இணைக்கப்பட்டுள்ளது. பல நூற்றாண்டுகளாக வர்த்தகத்திற்கும் போக்குவரத்திற்கும் இப்பெருங்கடல் பயன்படுத்தப்பட்டது. 1500-1850 இடைப்பட்ட காலத்தில் அமெரிக்க கண்டத்திலிருந்த ஐரோப்பிய காலனிகளுக்கு 34 ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து ஏறத்தாழ 1,20,00,000 ஆப்பிரிக்கர்கள் விலங்குகள் போல் கொண்டுவரப்பட்டு விற்கப்பட்டனர். இந்த ஆப்பிரிக்க அடிமை வர்த்தகம் அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாகவே கிறிஸ்துவ ஐரோப்பிய பேரரசுகளால் நடத்தப்பட்டது. ஏவுகணை ஆய்வுகள் நடத்துவதற்குரிய ஆய்வுக்கூடமாக அட்லாண்டிக் பெருங்கடல் பயன்படுகின்றது. வான்வெளிக்கு சென்ற பல விண்வெளி வீரர்களின் விண்கலங்கள் இப்பெருங்கடலில் தான் இறங்கின. நேர்காணல் வீரமா முனிவரின் 275வது விண்ணக பிறப்பு விழா. கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்ற இயற்பெயரை கொண்ட அருள்பணி வீரமா முனிவர் அவர்கள் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த இயேசு சபை மறைப்பணியாளர். இவர் 1709 இயேசு சபையில் அருள்பணித்துவ வாழ்வுக்கு திருநிலைப்படுத்தப்பட்டு 1710 தனது 30வது வயதில் தமிழகத்துக்கு வந்து மறைப்பணியோடு மொழிப்பணியும் ஆற்றிய பெருமைக்குரியவர். இவர் 1747 பிப்ரவரி 4 விண்ணகப்பேற்றை எய்தினார். அந்த நிகழ்வின் 275வது ஆண்டு நினைவு கொண்டாடப்பட்டு வரும் இவ்வேளையில் அந்த மாபெரும் இத்தாலிய மறைப்பணியாளர் பற்றி இன்று நம் செவிகளுக்கு விருந்தளிக்கின்றார் இயேசு சபையின் அருள்பணி சகாயராஜ் விஜயன் அவர்கள். இவர் சென்னை லோயலா தன்னாட்சி கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் ஆவார்.
தீரமிகு தீந்தமிருந்தே மகனே, வீரமா முனிவன் என பெயர் கொண்டு தமிழனாய் சிறந்தவனே.
இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வத்திக்கான் வானொலியின் தமிழ் பிரிவின் அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய திருவவை வரலாறானது இயேசுவினுடைய சீடர்கள் உலகின் பல பகுதிகளுக்கும் சென்று இறையாட்சியின் விழுமியங்களை, இயேசுவினுடைய மதிப்பீடுகளை போதிக்க தொடங்கியதில் இருந்து தொடங்குகிறது. இயேசுவினுடைய சீடர்களை போன்று உலகின் எத்திக்கும் சென்று இயேசுவை பற்றிய நற்செய்தியை போதித்து திருவவையை வளர்த்தெடுத்த பங்கு இயேசு சபையினருக்கு அதிகமாகவே உண்டு என்பதும் திருவவை வரலாறு நமக்கு கூறும் உண்மை. அப்படிப்பட்ட எண்ணற்ற இயேசு சபையாருள் ஒருவராக நம்முடைய தமிழக மண்ணிற்கு வந்து எண்ணற்ற பணிகள் ஆற்றிய, மறைப்பணியோடு மொழிப்பணியும் ஆற்றிய பெருமைக்குரியவர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்ற வீரமாமுனிவர். 1747 இவ்வுலகை விட்டு மறைந்த வீரமாமுனிவர் தன்னுடைய 275வது விண்ணகப் பிறப்பின் பெருவிழாவை கொண்டாடுகிறார். தூய இஞ்ஞாசியாரின் மனமாற்றத்தின் 500வது கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவருடைய சீடருள் ஒருவராக இவ்வுலகில் மிகவும் சிறப்பான முறையில் வாழ்ந்து இறந்த வீரமாமுனிவரின் 275வது நினைவு கொண்டாட்டத்தை தொடங்கியிருக்கும் இவ்வேளையில் அன்னாரை பற்றிய ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த சிற்றுரையின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி எனும் நம்முடைய பாசமிகு வீரமா முனிவர் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்று 1680 இத்தாலியின் மந்தோவா மாகாணத்தின் காஸ்டிக்லியோனி தெல்லே ஸ்திவியேரே என்ற சிற்றூரில் பிறக்கலானார். தன்னுடைய தொடக்க கால கல்வியை இயேசு சபையினர் நடத்திய உயர்நிலை பள்ளியை மந்தோவா ஊரில் முடித்த பின்பு 1698 இயேசு சபையில் தன்னை இணைத்துக் கொண்டார். ரவென்னா, பொலோன்யா ஆகிய ஊர்களில் இயேசு சபையின் தொடக்க கால பயிற்சிகளை நிறைவு செய்த பிறகு அன்றைய சபை தலைவராக இருந்த தம்பூரினி என்பவரிடம் அனுமதி பெற்று தென்னிந்தியாவின் மதுரை மறைப்பணி தளத்திற்கு தான் செல்லவிருப்பதை உணர்த்தி அதற்கான அனுமதியை பெற்று லிஸ்பனிலிருந்து கப்பல் மூலமாக 1710 அக்டோபர் திங்களில் கோவா வந்திறங்கினார். பின் அங்கிருந்து கேரளாவின் கொச்சின் துறைமுகத்தின் வழியாக 1711 தமிழகம் வந்து சேர்ந்தார். மதுரையை வந்தடைந்தார். தான் தமிழகத்தில் கால்பதித்த நாள் தொடங்கி இந்த மண்ணில் தான் ஆற்றவிருக்கிற பணி ஏதோ ஓர் அயல் நாட்டார் ஆற்றக்கூடிய பணியாக இருக்கக்கூடாது என்பதில் மிகவும் ஆணித்தரமான முடிவை கொண்டிருந்தார். அதன் விளைவாக தமிழ் மொழியை கற்கத் தொடங்கினார். தான் ஒரு துறவி, அதுவும் தமிழக மண்ணில் வாழப்போகும் துறவி என்பதை உணர்ந்தவராக தமிழ் மண்ணிற்கு ஏற்றார் போன்று ஒரு துறவியாக, தமிழ் துறவியாக தன்னுடைய தோற்றத்தையும் மாற்றிக்கொண்டார். சுப்ரதீப கவிராயர் என்பவரிடம் தமிழ் பயிலரானார். தமிழ் துறவி போன்று தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டார். காவி உடை அணிந்தார், காதில் கடுக்கன் அணிந்தார், கால்களில் மரத்தாலான காலணிகளை அணிந்தார். இதுபோன்று தமிழ் மண்ணிற்கு ஏற்ற ஒரு துறவியாக வாழத் தொடங்கி தமிழை உண்மையிலேயே நேசித்து அதன் மூலமாக தன்னுடைய மறைப்பணியை ஆற்றத் தொடங்கிய ஒரு துறவியாக மாறிப்போனார். வீரமாமுனிவர் இந்த உலகிலே, தமிழக மண்ணிலே வாழ்ந்த காலமும் முழுக்க தன்னை ஒரு தமிழராகவே எண்ணத் தொடங்கி அதன்படி வாழ்ந்த ஒரு மாபெரும் இயேசு சபையாளர் என்றால் மிகையாகாது. தமிழகத்தை வந்தடைந்து தமிழ் மொழியை கற்றுத் தேர்ந்த பின்பு தன்னுடைய பன்மொழி புலமையை தமிழுக்கு ஏற்றார் போன்று அல்லது தமிழின் பெருமையை மற்ற மொழிகளில் மாற்றிக்கொண்டு சேர்க்கும் அளவுக்கு உயர்ந்தார். தமிழ், போர்ச்சுகீஸ், தமிழ், லத்தீன் ஆகிய அகராதிகளை முதலில் தொகுக்கலானார். சதுர் அகராதி என்ற மிக முக்கியமான ஒரு நூலை படைத்தார். அறத்துப்பால், பொருட்பால் ஆகிய இரண்டு திருக்குறளின் பால்களை லத்தீனில் மொழிபெயர்த்து அதன் மூலமாக ஐரோப்பிய நாட்டில் இருந்த அறிவாளிகளை தமிழின் பக்கம் திருப்பலானார். தேவாரம், திருப்புகழ், நன்னூல், அத்திசூடி போன்ற தமிழின் மிக முக்கியமான செவ்விலக்கியங்களை ஐரோப்பிய மொழிகளில் மொழிபெயர்த்து தமிழின் பெருமையை உலகறியச் செய்யலானார். தமிழ் உரைநடையின் தந்தை என்று போற்றக்கூடிய அளவுக்கு தமிழில் இலக்கணத்தை தவிர்த்து உரைநடையிலும் போதுமான பங்களிப்பை ஆற்றிய பெருமகனார் வீரமாமுனிவர் என்றால் அது மிகையாகாது.
வீரமாமுனிவர் தமிழருக்கும் தமிழுக்கும் ஆற்றியுள்ள வேறு பல தொண்டுகள் பற்றியும் கூறுங்களேன்.
இன்றும் கூட தமிழர்களாக வாழக்கூடிய நமக்கு வீரமாமுனிவர் தமிழின் எழுத்து வளர்ச்சிக்காக ஆற்றிய பணியை நினைவு கூர்ந்து நாம் பெருமையாக எண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு நம்மை ஆளாக்கியிருக்கிறார் என்றால் அதுவும் அவருடைய சிறப்புகளுள் ஒன்றே. வீரமாமுனிவர் காலம் வரையிலும் தமிழின் மெய்யெழுத்துகளுக்கு மேற்புள்ளியிடாமல் இருக்கும் நிலை இருந்தது. இதை மாற்றி ஒரே விதமான ஒரு ஒழுங்கமைப்பு வடிவிலே மெய்யெழுத்துகளுக்கு எல்லாம் மேற்புள்ளி இடும் வழக்கத்தையும் நெடில் ஓசையை குறிக்கும் விதமாக ஏ ஓ ஆ க என்ற இன்றைய எழுத்து வடிவத்தையும் அறிமுகப்படுத்திய பெருமை வீரமாமுனிவருக்கு மட்டுமே உண்டு. அது மட்டுமல்லாது எண்ணற்ற இலக்கிய வகைகளில் தன்னுடைய மொழி புலமையை காட்டியவரும் வீரமாமுனிவர். உதாரணமாக சிற்றிலக்கிய வகைகளான கலம்பகம், அம்மானை, அந்தாதி போன்றியவற்றில் தன்னுடைய மறைப்பணிக்கு ஏற்றார் போன்று இலக்கியங்களை படைத்திருக்கிறார். திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரியம்மாள் அம்மானை, அன்னை அழுங்கல் அந்தாதி போன்ற சிற்றிலக்கியங்களையும் ஐந்து இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், தொன்னூல் விளக்கம் முதலிய இலக்கண நூல்களையும், வேதியர் ஒழுக்கம் என்ற வேதியர்களுக்கு பயன்படும் மறை கருத்துக்களை உள்ளடக்கிய உரைநடை நூலையும், பரமார்த்த குருவின் கதை என்ற மிக முக்கியமான ஒரு படைப்பையும் தந்ததோடு மட்டுமல்லாமல், வீரமாமுனிவரின் இலக்கிய படைப்புகளிலேயே மேலோங்கி பேசப்படக்கூடிய மிக உன்னதமான ஒரு காப்பியமாக, தமிழ் காப்பியமாக சூசையப்பரின் வரலாற்றை தேம்பாவணி என்ற காப்பியத்தின் மூலமாகவும் ஆக்கி தந்திருக்கிறார் வீரமாமுனிவர். அன்றைய ஆற்காடு நவாபாக இருந்தவரின் கமாண்டர், முதல் நிலை அறிவுறுத்தலாக இருந்த சந்தா சாஹிப் என்பவரோடு வீரமாமுனிவர் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டு, அவரோடு ஏற்பட்ட நட்பின் காரணமாக கிறித்தவர் நலன்காக்க போராடினார் என்ற செய்தியும் நமக்கு கிடைக்கிறது. அவர் மூலமாக 1736 நான்கு கிராமங்கள் இவருக்கு கொடையாக கொடுக்கப்பட்டன. ஆவூர், காந்தலூர், நாஞ்சூர் மற்றும் திண்டுக்கல் பகுதியில் ஒரு சில கிராமங்கள் அவருக்கு கை வந்தது பிறகு, அந்த கிராமங்களில் தன்னுடைய மறைப்பணியை நிகழ்த்துவதற்கு தேவையான கோயில்களை கட்டி, எங்கெல்லாம் கோயில்களை கட்டினாரோ அங்கெல்லாம் அன்னை மரியாளை முன்னிறுத்தி, அதுவும் அவரை தமிழ் பெண்ணாகவே காண்பித்து மக்கள் மத்தியில் அன்றே கலாச்சாரமயமாக்கலை உருவாக்கி தந்தவர், அதற்கு வித்திட்டவராக வீரமாமுனிவர் திகழ்ந்தார். இத்தகைய பல்வேறு பெருமைகளுக்கு காரணமான வீரமாமுனிவர் கேரளாவின் சம்பாலூர் என்ற இடத்தில் இறந்ததாகவும், அங்கே அவருடைய கல்லறை இருப்பதாகவும் ஒரு சிலர் நம்புகிறார்கள். ஆனால் ராபர்ட் கால்டுவெல் என்ற இன்னொரு முக்கியமான அயல்நாட்டு தமிழறிஞர், இவர் மணப்பாடிலே 1744 அதிபராக இருந்ததாகவும், அங்கேயே 1747 இறந்ததாகவும் ஒரு குறிப்பை தன்னுடைய முக்கியமான பொலிட்டிக்கல் அண்ட் ஜெனரல் ஹிஸ்டரி ஆஃப் தின்னவேலி இன் த பிரசிடென்சி ஆஃப் மெட்ராஸ் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். இவர் சம்பாலூரில் இறந்தாரோ அல்லது மணப்பாட்டில் இறந்தாரோ, ஆனால் அவருடைய புகழ் என்றுமே இறக்காமல் நிலை பெற்று நிற்கும் வகையில் ஒரு மாபெரும் உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்ததன் காரணமாகத்தான் இத்தாலி நாட்டு அறிஞராக அவர் இருந்தாலும், தமிழ் மண்ணின் உண்மையான தமிழ் தாயின் மகனாக அவர் வாழ்ந்ததால், 1968 தமிழக அரசு அவரை கௌரவிக்கும் வகையில் சென்னையின் மெரினா கடற்கரையில் அவருக்கு ஒரு திருவுருவச் சிலை அமைத்து, இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நினைவு நாளின் போது தமிழக அமைச்சர் பெருமக்கள் அங்கு சென்று அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யும் வழக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாமும் வீரமாமுனிவரின் அந்த உயிரோட்டமுள்ள மக்கள் சார்ந்த, மண் சார்ந்த விழுமியங்களை உள்வாங்கி நாம் வாழக்கூடிய பகுதியிலும் இறையாட்சியை இன்றைய சூழலுக்கு ஏற்ப மக்கள் மத்தியில் அறிவித்து இயேசுவின் உண்மை சீடர்களாக வாழ்வோம். நன்றி.
தந்தை சகாயராஜ் விஜயன் அவர்களே, வீரமாமுனிவர் பற்றி தீந்தமிழில் மிக அருமையாக கூறினீர்கள். அந்த மாமனிதர் பற்றி எத்தனை முறை கேட்டாலும் புதிதாக கேட்பது போல்தான் இருக்கின்றது. இந்த தங்களின் பகிர்வுக்கு நன்றி, வணக்கம். முனிவரின் 275 விண்ணக பிறப்பு விழாவையொட்டி வத்திக்கான் வானொலியில் நேர்காணலில் கலந்து கொண்டவர் இயேசு சபை அருள்பணி சகாயராஜ் விஜயன் அவர்கள்.
செய்திகள்.
திரு அவையில் 3 இறையடியார்களின் வீரத்துவ பண்புகள் குறித்த விவரங்களையும்,
இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித இரேனியஸ் அவர்களை திரு அவையில் மறை வல்லுநராக அறிவிப்பதற்குரிய பரிந்துரையையும் திருத்தந்தையிடம் இவ்வியாழனன்று சமர்ப்பித்தார் கர்னால் மார்செல்லோ செமராரோ. திரு அவையில் புனிதர்பட்ட படிநிலைகளுக்கான திருப்பேராயத்தின் தலைவர் கர்னால் மார்செல்லோ செமராரோ அவர்கள் ஜனவரி 20 வியாழனன்று காலையில் திருத்தந்தையை சந்தித்து இந்த விவரங்களை சமர்ப்பித்த வேளையில் 130-க்கும் 140-க்கும் இடைப்பட்ட காலத்தில் இன்றைய துருக்கியில் உள்ள சிமிர்னா என்னுமிடத்தில் பிறந்து பிரான்சின் லியோன் நகரில் ஆயராக பணியாற்றி 202 உயிரிழந்த புனித இரேனியஸை திரு அவையின் மறை வல்லுநர்கள் பட்டியலில் சேர்ப்பது குறித்த பரிந்துரையையும் முன்வைத்தார். இத்தாலியைச் சார்ந்த இறையடியார்கள் கப்பிச்சன் துறவு சபையைச் சார்ந்த பிரான்செஸ்கோ சவேரியோ தோப்பி, திரு இதயங்களின் சிறு பணியாளர்கள் சபையை தோற்றுவித்த மரியா தெரேசா தே வின்சென்தி, பிறரன்பு புதல்வியர் சபையின் கபிரியல்லா பொர்கரீனோ ஆகியோரின் வீரத்துவ பண்புகள் குறித்த விவரங்களையும் புனிதர்பட்ட படிநிலைகளுக்கென திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடம் சமர்ப்பித்தார் கர்னால் மார்செல்லோ செமராரோ.
ஜனவரி 20 வியாழனன்று திருப்பிடத்தில் இத்தாலியின் கட்டுமான பணியாளர்களை சந்தித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவர்களின் 75 விழாவில் அவர்களை வரவேற்று உரையாற்றினார். இயேசுவின் நற்செய்தி காட்டும் சில படிப்பினைகளை குறித்து அவர்களோடு பகிர்ந்து கொள்வதாக கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் லுக்கா நற்செய்தியில் வரும் இருவகை அடித்தளங்கள் பற்றி எடுத்துக்காட்டி பேசினார். மண்மீது வீடு கட்டிய அறிவிலியைப் போல் சோம்பேறியாக இல்லாமல் பாறை மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளியைப் போன்று அவர்கள் பணிகளில் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், நாம் கடவுள் மீது கொள்ளும் நம்பிக்கை என்பது மோசமான ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாப்பது மட்டுமல்ல, மாறாக நல்ல செயல்களுடன் சேர்ந்து அது நம்மை பலப்படுத்துகிறது என்றும் கூறினார். அவர்களின் அன்றாட பணிகளில் முடிவெடுக்கும் செயல்முறைகள் மற்றும் பொருளாதார தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மை அவசியம் என்பது பற்றி பேசிய திருத்தந்தை, இது நியாயமற்ற போட்டியை தவிர்ப்பதை சாத்தியமாக்குகிறது என்றும், சட்டவிரோதம் மற்றும் அநீதியை வளர்க்கக்கூடிய ஊழலின் ஊக்குவித்தல் வடிவங்களை முறியடிக்கிறது என்றும் தெரிவித்தார்.
கடந்த 1977 மார்ச் 12 எல் சல்வதோர் நாட்டில் படுகொலை செய்யப்பட்ட இயேசபை அருள்பணியாளர் உட்பட மூவர் ஜனவரி 22 அருளாளர்களாக அறிவிக்கப்பட உள்ளனர். ஜனவரி 22 வரும் சனிக்கிழமை அன்று ருத்திலியோ கிராந்தே அவரோடு இணைந்து கொல்லப்பட்ட மானுவேல் சோலர்சானோ மற்றும் நெல்சன் ருத்திலியோ லேமோஸ் ஆகிய மூவருக்கும் முத்துப்பேர் பட்டம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தியாகிகளின் மிக முக்கியமான பங்களிப்பு நெருக்கடி மற்றும் வன்முறையின் மீது ஏழைகளுக்கு ஆதரவாக நின்றதுதான் என்று கூறியுள்ள இயேசபை பணியாளர் ரொதோல்ஃபோ கார்தனல் அவர்கள், ருத்திலியோ கிராந்தே அவர்கள் உண்மையையும் நீதியையும் வேண்டும் ஒரு நாட்டின் அடையாள சின்னமாயிருக்கின்றார் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார்.
ஜனவரி 23 ஞாயிறன்று புனித பேதுரு பெருங்கோவிலில் நடைபெறும் இறைவார்த்தையின் ஞாயிறு வழிபாட்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமை தாங்குகிறார் என்று புதிய நற்செய்தி அறிவிப்பு பணியை ஊக்குவிப்பதற்கான திருப்பீடு அமைப்பின் அறிக்கை தெரிவித்துள்ளது. புதிய நற்செய்தி அறிவிப்பு பணியை ஊக்குவிப்பதற்கான திருப்பீடு அமைப்பை வழங்கியுள்ள விளக்கத்தின்படி, இந்த ஆண்டு நடைபெறவிருக்கும் வழிபாட்டு முறை முக்கியமான சில வழிமுறைகளை உள்ளடக்கியது என்றும், இந்த கொண்டாட்டத்தின் போது திருத்தந்தை புதிதாக நிறுவப்பட்ட மறைப்போதக பணியை பெண்கள் மற்றும் ஆண்கள் என பல விசுவாசிகளுக்கு வழங்குவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தோலிக்கர்கள் அனைவரும் இறைவார்த்தை அறிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டுவதற்காக 30 செப்டம்பர் 2019 அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த கொண்டாட்டத்தை நிறுவியதிலிருந்து இறைவார்த்தை ஞாயிறு ஆண்டுதோறும் பொதுக்காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
மியான்மர் நாட்டில் ராணுவ தாக்குதலுக்கு உள்ளாகி காயா மாநிலத்தின் குகைகளில் வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள 20,000 புலம்பெயர்ந்தோர் குறித்து தங்கள் ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளனர் அந்நாட்டு ஆயர்கள். காயா மாநில குகைகளில் அடைக்கலம் தேடியுள்ள மக்கள் குறித்தும், மியான்மர் நாட்டிற்குள்ளேயே புலம்பெயரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள 500,000 மக்கள் குறித்தும் ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ள ஆயர்கள், மக்களின் மாண்பும் வாழ்வதற்கான உரிமையும் மதிக்கப்பட வேண்டுமென அரசுக்கு விண்ணப்பம் ஒன்றை விடுத்துள்ளனர். மியான்மர் ஆயர் பேரவையின் தலைவர் கர்னால் சார்ல்ஸ் மாங்போ உட்பட அந்நாட்டின் அனைத்து ஆயர்களும் கையெழுத்திட்டுள்ள அறிக்கையில், மக்களின் வாழ்வு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருப்பதாகவும், குறிப்பாக குழந்தைகள், பெண்கள், வயது முதிர்ந்தோர், நோயாளிகள் என துன்புறும் மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் விண்ணப்பித்துள்ளனர். மியான்மர் நாட்டிற்குள்ளேயே புலம்பெயரும் மக்களுக்கு ஒருமைப்பாட்டுணருடன் சேவையாற்றி வரும் குடிமக்களுக்கும் ஆயர்கள் தங்கள் பாராட்டை தெரிவித்துள்ளனர். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.